கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக அனுப்பியிருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் வஹீன் மூலமாக நபித்துவத்தை அறிவித்து அவர்களுடைய வஃபாத்துடைய அந்த 23 வருட காலத்தில் நபித்துவத்தின் பாரிய பொறுப்புகளை அல்லாஹ் நிறைவேற்ற செய்தான். நபி அவர்கள் இறுதி நபியாக, முத்திரையிடப்பட்ட நபியாக அனுப்பப்பட்ட காரணத்தினால் முன்னைய வேதங்களிலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரில், மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீலில் நபியவர்களுடைய வருகை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இன்னஹு சயாதீம் பாதிக்க நபியுன் இஸ்முஹு முஹம்மது அஹ்மத் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவாக ரப்பி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன் ஹும் ஹைரு உம்மத்தின் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் பயான் செய்திருக்கிறான். மிக தெளிவாக இந்த விஷயங்களை முன்னைய வேதங்களிலும் நாம் இவர்களுடைய சஹாபாக்களுடைய உதாரணத்தை குறிப்பிட்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் பயான் செய்கிறான். நபியுடைய வருகை, இறுதி நபித்துவத்தின் வருகை, நபியுடைய இந்த வருகையின் மூலமாக புற உலகிற்கு அல்லாஹு தஆலா நபியின் மூலமாக அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் மனித வாழ்வுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் முன்வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட பயணத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு பயணத்தை அவர்கள் முன்னெடுத்து அழகான திட்டங்களை அவர்கள் வகுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வஹியுடைய ஆரம்பம் இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஆகப்பெரிய சொத்து மேலான சாதனை. இறுதி நபியுடைய வருகை இந்த உம்மத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். மனிதனுடைய பகுத்தறிவுக்கும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஐம்புலனுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் வஹியுடைய அறிவு. மனிதனுடைய ஐம்புலனுக்கும் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இன்டலக்ட், விஸ்டம், அந்த எல்லாத்தையும் விட மேலான ஒன்றுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கும் கூடிய இந்த வஹியுடைய அறிவு. இந்த வஹியுடைய அறிவின் மூலமாக மனிதர்கள் எந்த முறையில் வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் வழிகாட்டியிருக்கிறது. அதனால் அல்லாஹ் செய்த ஒரு மாபெரும் நியமத், அல்லாஹ் நம்மை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை நாம் பாக்கியமாக கருதி, நாம் யார் என்பதை புரிந்து, ஒவ்வொருவரும் இந்த நியமத்தை மதித்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பாரிய நோக்கத்தை நாம் அடைய முடியும். நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக்க முடியும். சமூகத்துக்கு நம்மால் பயனுள்ள விடயங்களை நாம் செய்துவிட்டு இந்த துனியா விட்டு பிரிய முடியும். அதில் வயதுக்கு எந்த வரையறையும் கிடையாது. அதற்கு பணம், ஆட்சி, பதவி என்பது கிடையாது. உள்ளத்தில் வரக்கூடிய அந்த குமுறலும், அந்த உள்ளத்தில் வரக்கூடிய அந்த ஆசையும், உள்ளத்தில் வரக்கூடிய தேற்றமும் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஹைரையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அதனால் கண்ணியமானவர்களே, நாம் துனியாவிற்கு பிரியக்கூடிய நேரத்தில் இந்த உம்மத்துடைய பணியில் ஏதோ ஒரு பாரிய விஷயத்தை நம்மால் செய்ய முடியுமான அளவுக்கு நாம் செய்துவிட்டு இந்த துனியா விட்டு பிரிய வேண்டும். அது நம்முடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஒரு பாரிய கயிறை நாம் அடைய முடியும். அந்த வகையில் இந்த மக்கா மஸ்ஜிதுடன் பல வருட காலமாக நானும் பல பல சந்தர்ப்பங்களில் வந்து போயிருக்கிறேன். அதற்கு அவர்களுக்கு முன்னால் இருந்த இமாமுடைய காலத்திலும் சில நிகழ்ச்சிகள் கலந்திருக்கிறேன். அதற்கு அவர்கள் ஐஎஸ் உடைய இந்த பொறுப்பை இங்கு செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அந்த பயணங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நான் இங்கு வருகை தந்து ஒரு மூணு நாலு வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஹுத்பா நடத்தின ஞாபகம் நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதை ஒரு ஆலிம் மதரசாவில் ஓதி வெளியாகக்கூடிய ஒரு ஆலிமுடைய சிந்தனை இந்த உம்மத்துக்கு எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறது என்பதை இந்த மஸ்ஜிதுடைய பங்களிப்பும் இந்த மஸ்ஜிதுடைய இமாமுடைய பங்களிப்பும் இதற்காக ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களுடைய இந்த பங்களிப்பு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எஃபெக்ஷன்ஸ் உம்மத்தில் உருவாகுவதற்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. இங்கு நான் குரானுடைய சில வசனங்களை நான் இங்கு ஓதிருக்கிறேன். ஜஹல் என்பதை மடமை, இக்னரன்ஸ். இல்ம் என்பதை அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த அறிவு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த இல்மை, இந்த அறிவை, இந்த அந்த மகத்தான அந்த பொறுப்பை, அந்த சுமையை நபியவர்களுக்கு, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ உம்மத்தில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா அந்த இல்மை பெற்றுக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹிடத்தில் துவா செய்யுமாறு குர்ஆன் நம்மை பணித்திருக்கிறது. ஆக இல்ம் மனித வாழ்க்கைக்கு ஆக முக்கியமானது. ஈமான் மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூணு தலைப்புகளை சஹீஹ் புகாரியை எடுங்கள், சஹீஹ் புகாரியுடைய முதல் பாகத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதனுடைய முதலாவது வருவது வஹி, அதை தொடர்ந்து வருவது ஈமான், அதற்கு மூணாவது வருவது இல்ம். இந்த மூணு ஒரு மனிதனிடத்தில் வருந்தால் அந்த மனிதன் இந்த நாட்டுக்கு மிக பற்றுள்ளவனாக, நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவனாக, மனித சமூகத்துக்கு மனித நேயத்தை வளர்க்கக்கூடியவனாக, எல்லா வகையிலையும் ஒரு முன்மாதிரியான மனிதனாக ஆக முடியும். இந்த மூணு அம்சங்களும் அவனுடைய வாழ்க்கையில் உள்ளடங்கும் பொழுது சஹீஹ் புகாரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் இதை எழுதும் போது உஸ்பெகிஸ்தான் என்ற அந்த ரஷ்யாவுடைய நாட்டில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கு வாழ்ந்த இமாம் புகாரியுடைய குரானையும் ஹதீஸையும் தான் அவர்களுடைய தாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. குரானையும் ஹதீஸையும் சுமந்த அந்த உள்ளத்தில் வந்த துடிப்பும் ஆர்வமும் அவர்கள் உலகத்தில் ஒரு சிறந்த கிரந்தத்தை அவர்கள் அதை இயக்கிவிட்டு, அதை தயாரித்துவிட்டு உலகத்தை விட்டு பெறுகிறார்கள். அல்லாஹு தஆலா எங்கேயோ வாழ்ந்த மக்கா மதீனாவில் பிறக்கவில்லை, உஸ்பெகிஸ்தான் என்ற அந்த ரஷ்யாவில் பிறக்கக்கூடிய முகமது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் பே அல் ஜாஃபி இமாம் புகாரி அவர்கள் அங்கு பிறக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து நபித்துவத்தின் குரானின் அந்த அறிவை பெற்ற காரணத்தினால் அவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாரிய ஒரு பணியை செய்வித்தான். கண்ணியமானவர்களே, இதனால் மொழி, ஆற்றல், திறமை என்பது அல்ல, அல்லாஹ்வுடைய தெரிவு ஆக முக்கியமானது. யாருடைய உள்ளத்தில் அந்த ஆர்வமும் துடிப்பும் இருக்குமோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய தீனுக்கு அவர்களை பயன்படுத்துகிறான். பிலால் ஹபஷி அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த நேரத்தில் இருந்த சிலைகளை அவர்கள் உடைக்கும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காகும். நிறமல்ல, பாஷை அல்ல, மொழி அல்ல, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் தக்வா, உள்ளம் அல்லாஹ்வுடன் இருக்கும் தொடர்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி ஏற்படும். ஆக இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். சஹீஹ் புகாரியுடைய மூணு தலைப்பும், முதலாவது வஹி, இரண்டாவது இல்ம், மூணாவது ஈமான். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய துறையில் இந்த மூணையும் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டும். நீங்க வியாபாரியா, உங்களோட வியாபாரத்தில் பாருங்க எந்த அளவுக்கு வகையின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எந்த அளவுக்கு எளிமையை பெற்றவராக இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உங்களோட விசுவாசம் இருக்கிறது. நீங்க சிவில் சேவன்டா, ஐஏஎஸ் உடைய துறையில் நடக்கிறீர்களா, உங்களுடைய உள்ளத்துல இந்த மூணும் எந்த அளவுக்கு இருக்கிறது. நீங்க ஒரு சாதாரண தொழில் ஊழியராக இருக்கிறீர்களா, உங்களுடைய உள்ளத்துல எப்படி இருக்குது. நீங்க ஒரு குடும்பத்துக்கு தலைவர், ஒரு மச்சதுடைய இமாம், ஒரு மச்சதுடைய நிர்வாகி, நீங்க ஒரு இன்ஜினியர், லாயர், கேப்டன், பைலட், எந்த துறையிலையும் இஸ்லாம் அனுமதித்த துறையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களிடத்தில் இந்த மூணும் உள்ளடங்கியிருக்கிறதா, வகைக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் அல்லாஹு தஆலா இதைவிட மகத்தான ஒன்றை தரவில்லை. உறுதியானது, திடமானது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஈமான் உள்ளவர்கள் அதன் மீது எந்த சந்தேகம் இல்லாமல் நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த விசுவாசம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, இல்ம் என்பது மிக பொருளுதியானது. அந்த இல்மில் ஆகப்படுவதுதான் ஆகரத்துடைய மனிதன் ஆகரத்தை தெரிந்து கொள்வதை, சொர்க்கத்தை தெரிந்து கொள்வதை, நரகத்தை தெரிந்து கொள்வதை, கபருடைய வேதனை தெரிந்து கொள்வதை, மரணத்துக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பர்சகுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதை எய்ம்ல ஆக பிரதானமானது. அந்த எய்மோட லைஃப் தன்னுடைய வாழ்க்கைக்கு நாலேஜ் ஆஃப் லைஃப் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அது ஐஏஎஸ் உடைய துறையாக இருக்கலாம், வேற வேற துறைகளாக இருக்கலாம், அதை தெரிவு செய்து இந்த வகையுடைய அறிவுடன் அனைவரும் மனிதன் சேர்த்து போகும் பொழுது அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய உயர்வு, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் திறமை எங்கும் போய் நிறுத்தும். மேலான சகோதரர்களை பிரியாகளே, ஜெய்துடைய மகன் தான் உசாமா. நல்லவர்கள் தன்னுடைய சக்கராத்து நேரத்தில் உசாமாவை அமீராக நியமிக்கிறார்கள். குறைசிகளும் பல பல அந்த ஜன்மிகளும் அங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அடிமையின் மகனை நபியவர்கள் தெரிவு செய்து இந்த உண்மைக்கு ஒரு முன்மாதிரியான செய்தியை நபியவர்கள் கொடுக்கிறார்கள். எல்லாருடைய உள்ளத்தில் வழியுடைய அந்த நம்பிக்கை, எல்லாருடைய உள்ளத்தில் இல்முடைய முக்கியத்துவம், எல்லாருடைய உள்ளத்தில் ஈமானுடைய உறுதி இருக்குமோ, வெற்றி பெற்று விட்டார்கள், இப்படிதான் மூமின்களுக்கு நாம் வெற்றியை கொடுப்போம். அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தான் வெற்றி இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில மேலான சகோதரர்களே, பிரியார்களே, எல்லாருமே ஆலிம்களாக ஹாபிஸ்களாக மாற முடியாது, சாத்தியம் இல்லை. ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹுவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் பாதையில் நான் ஈடுபட்ட காரணத்தினால் அதிகமான குர்ஆனை மனனம் செய்ய நான் தவறிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ நான் என்றும் தவறவில்லை என்று சொல்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்ய தவறிவிட்டேன், நான் என்னுடைய வயதின் காரணத்தினால், என்னுடைய வேலைப்பாடு காரணத்தினால் நான் குர்ஆனுடைய அதிகமான பகுதிகளை மனனம் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தேன். ஆனால் குர்ஆனுடைய வாழ்க்கையை நான் ஒருபோதும் வாழாமல் இருக்கவில்லை என்பதை உறுதியாக சொல்கிறார்கள். இஸ்லாம் அனுமதித்த எந்த ஒரு துறையும் அது முன்னேற வேண்டும். அதிலும் அது முக்கியமான ஒரு சிறப்பம்சம், இந்த மச்சிதை ஒரு ரோல் மாடலாக இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த நாட்டு மக்களும் எடுக்க வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ளே வெறுமனே குர்ஆனை ஹதீஸை மாத்திரம் நான் ஓதி கொடுப்போம் என்பது அல்ல. குர்ஆன் ஹதீஸோட அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மனித சமூகத்தை உருவாக்கக்கூடிய துறையிலும் இங்கு கற்பிக்கலாம் என்பதை இந்த இடம் வந்து முக்கியமாக நமக்கு சொல்லி தருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் புகாரியில் சுமார் 52 தலைப்புகளில் மசாஜித் என்ற அந்த முதல் பாகத்தில் மஸ்ஜிதை பற்றி விவரிக்கக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதுக்குள்ள என்னென்ன பணிகள் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு யுத்த பயிற்சியும் அதுக்குள்ளே நடத்தப்பட வேண்டும் என்பதாக. அதனால் யுத்த பயிற்சி இங்கு அனுமதி இல்லாமல் நடத்துவது அல்ல. நான் சொல்கிறேன், மஸ்ஜித் என்று சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு விசாலமான ஒரு சிந்தனை உள்ளதாக இருந்திருக்கிறது என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. நபியுடைய காலத்தில் இப்படிப்பட்ட மார்க்க துறைக்கு மனிதர்களுக்கு தேவையான உலகத்தில் எவெல்லாம் உடல் பயிற்சி வேணுமோ அதையும் மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஃபாத்திமா ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களை காட்டுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் அங்கு நடக்கக்கூடிய உடல் பயிற்சியை, சாபாத்தில் பெறும் அந்த பயிற்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் மிக சிறப்பானது. நாம் இறுதி தூதர் சையதுல் கௌனின் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய வாலிபர்கள் சமூகத்துடைய அவர்கள் முதலும்பை போன்று அவர்களுக்கு ஒரு துணைப்பிடிப்பும் ஆர்வமும். நாம் இந்த வீணுக்கு உறவர்களாக மாற வேண்டும். வீணுக்கு நம்மால் என்ன சேவை செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். என்னென்ன வகையில் நாம் நம்மை வகைப்படுத்த முடியுமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு சேர்ந்திருந்த சிறார்கள் வாழ்வர்களை வல்லடத்திருக்கிறார்கள். அபு சயீத் அல்-குதுரி ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூழ்ந்திருந்த வாழ்வர் சமூகத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வல்லடத்தினார்கள். அவர்களோடு சேர்ந்திருந்த வாழ்வர்கள், அவர்களோடு சேர்ந்திருந்த சிறார்கள், அவர்களோடு சேர்ந்திருந்த முதல்வர்கள், அவர்களோடு சேர்ந்த பெண்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் திறமை, எந்தெந்த துறையில் அவர்களுக்கு அல்லாஹ்
ஆற்றலையும் திறனையும் கொடுத்திருக்கிறானோ அந்த துறைக்கு அவர்களை நபி அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அந்த துறையில அவர்கள் முன்னேற வேண்டும் என்று அவர்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மிக அழகான தோற்றமுள்ளவராக இருந்தார். ஹேண்ட்சமானவர். அவரை பார்த்தா எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் அவர் கம்பீரமாக காட்சியளிப்பார். அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி அவர்கள் சொல்கிறார்கள், நான் குதிரையில் சவாராகும் பொழுது என்னால் சரியாக அந்த குதிரையை ஓட்டிக்கொள்ள முடியவில்லை. நபி அவர்கள் நெஞ்சில் தட்டி அவர்களுக்கு துவா செய்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நபியுடைய துவாவுக்கு பிறகு நான் குதிரையில் சவாராகும் பொழுது மிக வேகமாக துணிச்சலாக போகக்கூடியதாக இருந்தேன் சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் ஞாபக சக்தியிலும் பலகீனமாக அல்லது அவர்கள் மிக துடித்துடிப்பாக 10 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும் நபி அவர்களுடைய ஊழல் செய்யக்கூடியவராக மற்றவர்கள் சூழலில் அவர்கள் வளர்ந்தவர்களாக இருந்தார்கள். 90 வயதை அடைகிறார்கள், 93 தாண்டுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்தான், அல்லாஹ் அவர்களுக்கு தேவனுடைய பணியில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். கண்ணியவான்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களுடைய ஒவ்வொருவருடைய அவர்கள் ஒவ்வொருவருடைய திறமை ஆற்றலை அவர்கள் கண்காணிப்பாக மிக நிதானமாக கவனித்தார்கள். ஒருவன் வந்து நபியிடத்தில் யார் சொன்னாக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறான். நபியிடத்தில் வந்து ஜினாவுக்கு அனுமதி கேட்கிறதாக இருந்தால் சபையில் உள்ள சகாபாக்களுக்கு ஆத்திரமும் ரோஷம் வருகிறது. நபி அவர்கள் முன்னிலையில் இப்படி ஒரு முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்று வெறுப்புடன் சகாபாக்கள் பார்க்கும் பொழுது நபி அவர்கள் அவரை பக்கத்துக்கு அழைத்து அவருக்கு சில வாசகங்கள் பேசினார்கள். அவருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. உன்னுடைய தாய் சகோதரி மகள் உன்னுடைய சாட்சி மாமி யாருடன் இப்படி நடந்தால் நீ அதை அனுமதிப்பாயா என்று கேட்டார்கள். ஏன் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் நெஞ்சில் கையில் வைத்தாங்க பாவமான காரியத்தின் பக்கம் போக மாட்டேன் என்று உறுதி கொண்டார் மேலான சகோதரர்களே. கன்னியமானவர்களே, மச்சிதை மையமாக வைத்து தேவனுடைய அருகையோடு மார்க்கத்திலே அந்த வரலாறுக்குள் இருந்து கொண்டு உம்மத்துக்கு தேவையான வழிகாட்டல்கள் செய்யப்படுவதன் முக்கியத்துவத்தை இந்த நாடு மக்களும் உலக நாடு முஸ்லிம்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய வரையறைக்குள் இருந்து கொண்டு அதுக்குரிய வழிகாட்டல் மூலமாக செய்யப்படுவது ஒரு சிறந்த முன்மாதிரியான மக்களை நாம் உருவாக்க முடியும் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சற்று முன்பு யோசித்துக் கொண்டிருக்கிறேன் சில விஷயங்களை. நவியவர்களுடைய காலத்தில் நடந்த சில விஷயங்கள் அதில் என்ன முக்கியமாக தெரிகிறது என்று சொன்னால், துறை சார்ந்தவர்கள் அவருடைய துறைக்கு தேவையான மார்க்க அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் என்ன துறையுள்ளவராக இருந்தாலும் சரிதான், அதற்குரிய மார்க்க அறிவை அதற்குரிய ஈமானி அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் அதற்கு முன்னேற முடியும். வியாபாரியாக இருக்கிறாரா, வியாபாரத்துக்குரிய அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். தொழிலாளியாக இருக்கிறாரா, அதற்குரிய அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். வாலிபரா, வாலிபருடைய வழிகாட்டலை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவர் அவர் பைலட்டாக இருக்கிறாரா, அதற்குரியதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு கேப்டனாக இருக்கிறாரா, அதற்குரியதை பெற்றுக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் மனித வாழ்க்கையை வழிகாட்டுகிறது. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று. அதனாலதான் நான் இந்த மூணு விஷயங்களை மிக வலியுறுத்தி வருகிறேன். ஒன்றாவது வகையின் மீது நம்பிக்கை, இரண்டாவது ஈமானுடைய முக்கியத்துவம், மூன்றாவது ஈமானுடைய உறுதி. இந்த மூணையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வகப்படுத்தியிருக்கிறார்கள். ரசூல் அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வித்தியாசம் இல்லாமல் இந்த மூணுக்குரிய முக்கியத்துவத்தை உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் தேவையான அந்த மார்க்கத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் முதலாவது பஜாருக்கு காலையில் சென்று நீ இரவில் வரக்கூடிய மனிதனாக ஆகிவிடாதே என்ற ஒரு ஹதீஸை சஹி முஸ்லிமில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பஜாருக்கு சென்று இறுதிக்கு வரக்கூடிய மனிதனாக ஆகிவிடாதே. தேவையின் அளவுக்கு பஜாரில் நேரம் கழிக்கப்பட வேண்டும். அதற்கு அதிகமான நேரங்கள் மஸ்ஜிதில் கழிக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதூடாக மார்க்கத்தை உலமாக்கிடத்தில் அமர்ந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை சமூகத்துக்கு முன்னெடுத்து போக வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கடல் பிரயாணம் செய்யக்கூடிய சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களே, நாங்கள் கடல் பிரயாணம் செய்கிறோம், கடல் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த உப்பு தண்ணீரில் நாம் உபயோகிக்க முடியுமா என்று கேட்டார்கள். சாப்பிட முடியும் என்ற அந்த சட்டத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் வந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தேவையான சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மார்க்கு தேவையும் பெற்றிருக்கிறார்கள். நபி அவர்கள் அவர்களை வழிகாட்டிருக்கிறார்கள். பிலால் ரழியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர்களாக இருக்கலாம், உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், ஜைத் இப்னு சாபித் அவர்களாக இருக்கலாம், ஜைத் இப்னு ஹாரிஸாவாக இருக்கலாம், அப்துல்லா பின் மஸ்ஊதாக இருக்கலாம், அது உம்மு வரக்கா, உம்மு சுலைம், உம்மு சலமா, உம்மு ஹக்கீம் ரழியல்லாஹு அன்ஹுன்ன, பெண்களாக இருக்கலாம், சிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த மூணு அடிப்படையுடன் அவர்களுடைய இந்த விஷயங்களை சேர்த்துக் கொண்டார்கள். மடமை அதிகரித்து விட்டது. வேளாண் சோதர்களே, இன்று காலை நான் ஒரு ஆர்டிக்கலை பார்த்தேன். அதில் என்னது, ஒருவர் எழுதுகிறார், என்ன சொல்கிறார், நாளை சனிக்கிழமை ஆஷூரா நோன்பு வருகிறது, சனிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அப்ப ஆஷூரா நாளைக்கு வருவதனால் ஆஷூராவையும் பிடிக்க கூடாது என்று ஒருவர் வாதிடுகிறார். நான் யோசித்தேன், இது எப்படிப்பட்ட ஒரு வகையான நம்முடைய ஹதீஸ்களை புரியாததினால், சரியாக புரிந்து கொள்ளாததினால் ஏற்படக்கூடிய விளைவுதான் வருகிறது. ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல இருந்துதான் வெறுமனே தனிப்பட்ட வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டாம், தனிய சனிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரியான ஹதீஸ். ஆனா அதே நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்று நோன்பு பிடிக்கிறதையும் அவர்கள் அனுமதிச்சிருக்கிறார்கள், அதை சொல்லியும் இருக்கிறார்கள். ஒரு நாள் நோன்பு பிடிப்பது, ஒரு நாள் நோன்பை விடுவது. அதுல அப்படி வரும் பொழுது சனிக்கிழமையும் வரதானே செய்யும். அதான் அவர்கள் தடுக்கவில்லை. ஆசூராவை நான் உயிர் வாழ்ந்தால் உம்மனை சேர்த்து பிடிப்பேன் என்று சொன்னார்கள். வருவதனால் அந்த நோமையை பிடிப்பதற்கும் இந்த ஹதீஸுக்கும் இடையில் முரண்பாடு கிடையாது. அதையடுத்து சனிக்கிழமை நோ பிடிக்க கூடாது என்று சொன்னது அது தனிமையில் பிடிக்க கூடாது, ஆஷூரா அல்லது அரஃபாவுடைய நோம்பு அல்ல என்பது இங்கு தெளிவாகிறது. இதற்கு பல ஆதாரங்களை உலமாக்கல் புகாக்கள் தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கும் இதற்கும் முரண்பாடு கிடையாது. நாளை நோன்பு குடிப்பதே ஒரு சுன்னத்தான, மிக மகத்தான சுன்னத்து. நபியவர்கள் நான் உயிர் வாழ்ந்தால் முன்னால குடிப்பேன் என்று சொன்னார்கள். பின்னாலும் பதினொன்னையும் சேர்த்துக் கொள்வதற்கு நபியவர்கள் அனுமதித்தார்கள். ஒரு நாளாக இருந்தாலும் குடிப்பதற்கு நாளைக்கு அனுமதி இருக்கிறதே, அது அதே உலகத்தில் பாத்திலை அல்ல அளித்த ஒரு நாளாக பிராணனுடைய அளவுக்கு காரணமாக அமைந்ததாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் நாளைய ஆசுராவை அந்த நோன்பாக நோக்கி உலகத்தில் முஸ்லிம்கள் படக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் இதிலிருந்து முஸ்லிம் உம்மாவை வெளியாக்கி பைத்துல் முக்கத்தஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயத்தை உம்மத்துக்கு நீக்கி மக்கள் மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தையும் அல்லாஹுத்தாலா அல்லாஹுத்தாலா உம்மத்துக்கு அந்த அபாயத்திலிருந்தும் அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்தை வெளியாக்கி மக்கள் மதீனாவை மிக பாதுகாப்பான ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்ற அந்த துஆ செய்வதுடன், மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நம் நாட்டை இந்தியா மண்ணில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் முஸ்லிம் உம்மாவுக்கு குறிப்பாக இந்த நாட்டு மக்களுக்கு பொதுவாக நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் வெறுமனே முஸ்லிம்களுக்காக மாத்திரம் சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல. ஐஏஎஸ் இந்த சேவை ஆரம்பித்து இந்த சேவையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் நாட்டு பிரதியாக இருந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யும் ஒரு மகனாகத்தான் மாற வேண்டும் என்பது, அதில் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். இந்த ஹதீஸ் அறுதியமுக்கும் மனசிஸ்தமா, பூமியிலவர்கள் மீது இறக்கம் காட்டுவார்கள், வானவர்கள் உங்கள் மீது இறக்கம் காட்டுவார்கள் என்பதை இது அடிப்படையாக இருக்கிறது. கனிமாவர்களே, பலரும் கேட்கக்கூடிய பலரும் உண்டாக்கக்கூடிய சந்தேகங்களை நாம் நிவர்த்தி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். நாம் இலங்கையில் இப்படியான ஒரு முயற்சியை செய்கிறோம். அதை நான் ஹதரத்தவர்களிடத்தில் கொடுத்து வந்தேன். கோ எக்ஸிஸ்டன்ஸ், சகவாழ்வு, நம்மத்தியில் ஒற்றுமை, அன்னவர்களுக்கு மத்தியில் சகவாழ்வு. சகவாழ்வு இன்றைய காலத்தின் தேவை, வேற்றுமை ஒற்றுமை இன்றைய காலத்தின் தேவை. இது மிக முக்கியமானதை நாம் ஜமாத் ஜமாத்தாக பிரிந்து நம் கூறுப்படப்பட்டு நம்முடைய ஆற்றல் திறமை சக்தி என்று வீணாகிக் கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு வரை வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். சின்னத்தில் ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம் உம்மா ஒன்றுபட வேண்டும். அவர்கள் ஒரு குறிக்கோளை வைத்து செயல்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய மார்க்கத்தை நாம் அந்நியர்களுக்கு இந்து சகோதரர்களுக்கு நபியவர்களுடைய இந்த ஹதீஸை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நாம் ஜும்மா விட்டு போக வேண்டும். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அல்லாஹ்வுடைய ஒரு குடும்பம். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், அனைத்து படைப்புகளும் அது மனித நேயத்தை மதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. யூதராக இருக்கலாம், கிறிஸ்தவாக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், மஜூசியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் மனித நேயத்தை மனிதர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நம்மை வலியுறுத்திருக்கிறது. அதை நாம் தெரிய வைக்க வேண்டும். நம்முடைய மார்க்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை ஒரு 6-10 கிரந்தங்களை நாம் சிறிய நூல்களாக சிங்கள மொழியில் நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். சிங்கள மொழியில் அது தயாரித்திருக்கிறோம். உதாரணமாக ஹிஜாப், ஹிஜாப் நிகாப் ஏன் உலகத்தில் இந்த நூல் லைஃப் நிர்வாணமாக மனிதர்கள் என்று ஆரம்பித்தார்களோ அறக்குறையான ஆடு எங்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அங்குதான் கொலையும் ரேப்பும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை நிரூபிக்க முடியும் என சொல்கிறேன். மச்சிதுகள் எதுக்கு? மச்சிதுகள் எதுக்குன்னா மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்கு. இங்கு மக்கள் மத்தி செய்யும் பணி அது மதரசு மட்டுமல்ல, மாத்திரமல்ல, மச்சிதை கொண்டும் நாட்டிலே ஒரு பிரபல இந்தியனை உருவாக்குவதற்கு மச்சித் பயனளிக்கும் என்பதை. மதுபான கடைகள் இருக்கேனும் என்று சொன்னால் மதுபான கடைகள் எவ்வளவு மனிதனுக்கு அநியாயங்கள் ஏற்படுகிறது, அதிலிருந்து மனிதனை பாதுகாக்கிறதுக்கு மச்சிதுகள் என்ற இப்படியான ஜியாத் என்றால் என்ன? ஜியாதுக்கு 8 வகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய வகைகளை தெளிவுபடுத்தி சில நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது போன்று நான் வேண்டிக் கொள்வேன், இந்த மஸ்ஜித் அதிலையும் கவனம் செலுத்த வேண்டும். மாற்று மதத்தவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அது நிவர்த்தியாகக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் மீது இந்த உலகத்துடைய மீடியா மிக பயங்கரமாக அதை வந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது கொச்சைப்படுத்துவதற்கு. அதை நீக்கி ஒரு சிறந்த முன்மாதிரியான வகையின் நம்பிக்கையுள்ள ஈமானுள்ள அறிவுள்ள மடமையை நீக்கி ஒரு சமூகமாக மாற வல்ல அல்லாஹ் எமக்கு கிருபை செய்வானாக. சுதந்திர சமூகத்தை கட்டி அனுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அந்த மஸ்ஜிதை அல்லாஹ் பாதுகாப்பதை கொண்டு உலகில் அனைத்து மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு மஸ்ஜிதும் உம்மத்துக்கு தேவையான பணிகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாகிருதா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நாளை தினம் நோம்பலோற்று ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்க பாடுபடுவோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தவி செய்வானாக. வாகிருதா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.